ஓம் சிவாய நம. ஷைமன் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஓம் சகனாவவதோ சகனோ புனக்தோ சகவீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
இன்று முதல் தாயுமானவர் அருளிய ஆனந்த கழிப்பு என்ற பாடல்களுக்கு விளக்கத்தை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். 30 பாடல்கள் கொண்ட இந்த பகுதி ஆனந்த கழிப்பு என்ற பெயரில் விளங்குகின்றது. முதலில் சுருக்கமாக தாயுமானவர் வாழ்க்கை குறிப்பை பார்ப்போம். பலருக்கு தெரிந்திருக்கும், இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை குறிப்பை சுருக்கமாக பார்த்து பிறகு சில முகவுரையுடன் இந்த நூலுக்குள் செல்ல இருக்கின்றோம். தஞ்சாவூர் ஜில்லாவை சார்ந்த வேதாரண்யம் என்ற ஒரு கிராமம், அது தாயுமானவருடைய பூர்வீக இடம். அவருடைய தந்தை திருச்சியில் இருந்தார். திருச்சிராப்பள்ளியில் தான் இவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தார். அவருடைய தந்தை திருச்சிக்கு வந்து அந்த சமயத்தில் நாயக்க மன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்தார்கள். அவரிடம் ஒரு சாதாரண கணக்கு பிள்ளையாக பணியாற்றி வந்தார் தாயுமானவருடைய தந்தை. இது 300 வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவம். ஆகவே அவருடைய காலம் 300 வருடங்களுக்கு முன் இருந்தது. பிறகு தாயுமானவர் திருச்சியில் பிறந்தார். அங்கு உள்ள பகவானுக்கு தாயுமானவர் என்று பெயர். அந்த கதையெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். இறைவன் தாயாக சென்று ஒரு பக்தனை காப்பாற்றியதனால் அவர் தாயும் ஆனவர். அவர் அனைவருக்கும் தந்தை மட்டுமல்ல, அவர் தாயும் ஆனவர் என்று பகவானுக்கு பெயர். அந்த பெயரையே தாயுமானவருக்கு சூட்டினார். பிறகு இவர் சிறு பிள்ளையிலிருந்து நல்ல அறிவு திறமையுடன் வளர்ந்து வந்தார். நல்ல நூல்கள் கற்றார். பிறகு இவருக்கு வயது வந்தது. திருமண வாழ்க்கை மேற்கொண்டார். அந்த சமயத்தில் அவருடைய தந்தை இறந்துவிட்டார். தந்தையினுடைய பொறுப்பை உணர்ந்த அரசர் அவருடைய மகனான தாயுமானவருக்கு அரசவையில் பொறுப்பை கொடுத்தார். இவரும் ஒரு சாதாரண கணக்கு பிள்ளையாகத்தான் அரசரிடம் சேர்ந்தார். பிறகு இவருடைய திறமையை பாராட்டி இவருடைய அறிவு கூர்மை, பிறகு இவருடைய நேர்மை உழைப்பு, இதன் மூலமாக அமைச்சராக உயர்ந்தார். சாதாரண வேலைக்கு சேர்ந்த தாயுமானவர் அமைச்சர் பதவிக்கு வந்தார். அமைச்சராக இருந்து பணியாற்றி வந்தார். அதே சமயத்தில் அங்கு உள்ள தத்துவ நூல்களையும் அவர் படித்தார். ஒரு அமைச்சராக இருக்க லௌகிக ஞானம் எது தேவையோ அதையும் அவர் அறிந்தார். வேதாந்த நூல்கள், சைவ சித்தாந்த நூல்கள் முதலியவைகளையும் அவர் அப்பொழுது பயின்று வந்தார். பிறகு அவருக்கு ஒரு மகன் பிறந்தது. சில காலத்திலேயே மனைவியானது, மனைவி தவறிவிட்டார்கள். அதோடு அவருடைய இல்லற வாழ்க்கை முடிவடைந்தது. தன்னுடைய மகனை தன்னுடைய அண்ணனிடம் கொடுத்து விட்டார். அந்த சமயத்தில் அரசரும் இறந்து விட்டார். ராணி ஆட்சி செய்து வந்தார். இவர் மனைவியையும் பிரிந்தார். அரசரிடமும் விடுதலை அடைந்தார். பிறகு தன்னுடைய பதவியை விட்டு துறவர வாழ்க்கையை மேற்கொண்டார். எந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாரோ அதே நகரத்தில் அவர் ஒரு சாதாரண ஆண்டியாக தெரிந்தார். பிறகு பல ஊர்களுக்கு சென்றார், சாதனைகளை மேற்கொண்டார். மௌனகுரு என்ற பிரசித்தமான ஒரு ஆசிரியரை சந்தித்தார். அதற்கு முன்னும் இவர் முறையாக கற்றிருந்தார். பிறகு இவர் தவங்கள் மேற்கொண்டு பல ஸ்தலங்களுக்கு சென்று பாடல்களை பாடி இறுதியாக ராமநாதபுரத்தில் அவருடைய உடலை நீத்தார். இவ்விதம் தாயுமானவர் வாழ்க்கையை பார்த்தால், அவர் சிறு வயதிலிருந்து பெற்றோர்களிடம் நல்ல சம்ஸ்காரத்தை பெற்று நன்கு படித்து பிறகு உலக அனுபவத்தையும் பெற்று இறுதியில் அனைத்தையும் துறந்து தன்னுடைய புலமையை, தன்னுடைய தமிழ் அறிவை இறைவனினுடைய ஸ்துதி செய்வதற்காக அவர் பயன்படுத்தி இறுதியில் அவர் இந்த உடலை நீத்தார். ஒரு நல்ல மகானாக தன்னுடைய கடைசி காலத்தில் இருந்து நீத்தார். தாய்மானவரிடம் இருக்கின்ற விசேஷம் என்னவென்றால், அவர் சமஸ்கிருதமும் கற்றிருந்திருக்கின்றார். அதனால் தான் பல பாடல்களுக்குள் சமஸ்கிருத சொற்கள் அதிகமாக பிரயோகம் செய்திருப்பதை நாம் பார்க்கலாம். 300 வருடங்களுக்கு முன் இருந்த போதிலும் அவருடைய தமிழ் எளிமையாகவே இருக்கின்றது. இப்பொழுது அவருடைய பாடல்கள் 1400 பாடல்கள் நம்முடைய கையில் இருக்கின்றது. அதற்கு மேல் அவர் பாடியிருக்கலாம், நம்முடைய கைவசம் இருப்பது அவ்வளவு பாடல்கள். இதுதான் அவருடைய சிறிய வாழ்க்கை குறிப்பு. இனி அவர்களுடைய பாடலுக்கு வந்தால், தாய்மானவர் பாடிய பாடல்களில் 1400-1500 பாடல்களுக்கு பக்கம் இருக்கின்றது. அதில் என்ன கருத்துக்கள் இருக்கின்றது என்ற ஒரு கண்ணோட்டத்தை இப்பொழுது பார்க்கலாம். அவருடைய பாடல்களில் என்னென்ன கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன என்று பார்த்தால், முதலில் தன்னுடைய இஷ்ட தேவதையை வணக்கம் செய்திருக்கின்றார். அதாவது ஈஸ்வர ஸ்துதி, ஈஸ்வரனை பாடி இருக்கின்றார். அந்த ஈஸ்வரன் எப்படி என்றால், ஒரு குறிப்பிட்ட நாம ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த நாம ரூபத்தை ஸ்துதி செய்வது, போற்றுவது போன்று அமைந்திருக்கின்ற உமாதேவியை வணங்குதல், தட்சிணாமூர்த்தியை நமஸ்காரம் செய்தல், சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்தல், இவைகளெல்லாம் அடங்கி இருக்கின்றன. ஆகவே இதை நாம் என்ன சொல்லலாம், இஷ்ட தேவதா நமஸ்காரம். தன்னுடைய இஷ்ட தேவதையான சிவன், உமாதேவி, பிறகு தட்சிணாமூர்த்தி, இப்படிப்பட்ட தெய்வங்களை அவர் நன்கு பாடியிருக்கின்றார். இப்படி பல பாடல்கள் இருக்கின்றன. அடுத்ததாக பார்த்தால், அவருடைய அறிவு இறைவன் வெறும் ஒரு நாம ரூபத்தில் மட்டும் இல்லை, அந்த இறைவன் அனைத்துமாக, உலக அனைத்துமாக இருக்கின்றார் என்று விஸ்வரூப ரூபமாக அவர் இறைவனை பாடியிருக்கின்றார். எல்லா பூதங்களும் பகவான் சுரூபம் என்று எவர் எந்த ஆசிரியர் தாயுமானவர் ஒரு குறிப்பிட்ட நாம ரூபத்தை கொடுத்து அகிலாண்ட நாயகி, பெரிய நாயகி என்றெல்லாம் பாடினாரோ, அவரே அந்த இறைவன் ஒரு நாம ரூபத்திற்குள் அடங்கவில்லை, அனைத்துமாக இருக்கின்றார் என்று நாம் கீதையில் எப்படி விஸ்வரூப அத்தியாயத்தில், விஸ்வரூபம் என்றால் விஸ்வம் ஈஸ்வரஸ்ய ரூபம், இந்த உலகம் அனைத்தும் இறைவனுடைய உருவம் என்று படித்தோமோ, அந்த தத்துவத்தையும் ஆங்காங்கு எழுதி இருக்கின்றார். இப்ப முதல் கருத்து, அவர் இஷ்ட தேவதைகளை வழிபட்டிருக்கின்றார். இந்த பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட தேவதைகளை, தேவதை என்றால் ஈஸ்வரனுக்கு ஒரு நாம ரூபத்தை கொடுத்து விளக்குவது போல் அமைந்துள்ளது. சில பாடல்கள் சகுண பிரம்மத்தை, அதாவது அனைத்தும் ஈஸ்வரனுடைய சுரூபம் என்ற கருத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இனி அடுத்ததாக பார்த்தால், இந்த சகுணத்தையும் கடந்த நிர்குண பிரம்மத்தையும் அவர் பல பாடல்களில் பேசி இருக்கின்றார். அந்த நிர்குண பிரம்மத்தை வணங்குவது போல் அந்த நிர்குண பிரம்ம சுரூபத்தை பல இடங்களில் வர்ணித்து இருக்கின்றார். முதல் பாடலே நிர்குண பிரம்மத்தினுடைய வர்ணனையாக அமைந்து அதை வணங்குவதாகவே அமைந்துள்ளது. அங்கிங்கு எண்ணாதபடி என்ற இடத்தில் நிர்குண சுரூபம் தான் வருகின்ற. உபனிஷத்தில் பூர்ணமத பூர்ணமிதம் என்ற சாந்தி பாடம் நிர்குண பிரம்மத்தை விளக்குவது போல் அமைந்தது போல் இவருடைய ஆரம்பமே அப்படி இருக்கின்றது. பிறகு பல இடங்களில் அவர் நிர்குண பிரம்மத்தை வர்ணித்து இருக்கின்றார். அந்த நிர்குண பிரம்மத்தை வர்ணிக்கும் பொழுது உபனிஷத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் அப்படியே அவர் கையாண்டு இருக்கின்றார். அதற்கு உதாரணமாக நாம் சில பாடல்களை பார்க்கலாம். கருணாகர கடவுள் என்ற தலைப்பில் முதல் பாடலை எடுத்துக்கொண்டால் அது தமிழ் பாடலா அல்லது சமஸ்கிருத பாடலா என்ற சந்தேகம் வரும் அளவுக்கு அவர் சமஸ்கிருத சொற்களை கையாண்டுள்ளார். அனைத்தும் உபனிஷத்தில் குறிக்கப்பட்ட நிர்குண பிரம்மத்தினுடைய சொற்கள். நிர்குண, நிராமய, நிரஞ்சன, நிராலம்பன, நிர்விஷய, கைவல்ய, நிஷ்கல, அசங்க, அச்சல, அனைத்தும் சமஸ்கிருத சொற்கள். ஆனால் அனைத்தும் நிர்குண பிரம்மத்தை விளக்குகின்ற சொற்கள். இவ்விதம் பல பாடல்களில் நிர்குண பிரம்மத்தை பற்றிய விளக்கம் வந்துள்ளது. சகுண பிரம்மத்தை சொல்லி வருவார், உடனே நிர்குண பிரம்மமும் கலந்திருக்கும். அது இவருடைய பாடல்களில் அமைந்துள்ள அடுத்த கருத்து. இப்ப முதலில் இஷ்ட தேவதையை கூறிய கருத்துக்கள், இரண்டாவது அனைத்தும் ஈஸ்வரன் என்று பேசும் பாடல்கள், மூன்றாவது நிர்குண பிரம்மத்தை வர்ணிக்கின்ற அல்லது விளக்குகின்ற பாடல்கள். இவைகளெல்லாம் அதிகமாக இல்லை, ஆங்காங்கு இருக்கின்ற. பிறகு அதிகமாக இவர்கள் தாய்மானவர் பாடல்களில் அமைந்துள்ள கருத்து இப்பொழுது நாம் பார்க்க போவது. அவைகள் ஒரு சாதகன் செய்ய வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய சாதனைகள், சாதனைகளை பற்றித்தான் இவர் அதிகம் பாடி இருக்கின்றார். ஒரு சாதகனுக்கு தேவையான சாதனைகள் இவர் பாடி இருக்கின்றார். அதில் ஈஸ்வரனுடைய கிருபை தேவை, குருவினுடைய கிருபை தேவை என்று குருவினுடைய மகிமை, குருவை அடைதல், குருவுக்கு பணிவிடை செய்தல், குருவிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும் என்ற சாதனையை வலியுறுத்துதல், பிறகு அறிவு தேவை, வைராக்கியம் தேவை என்ற சாதனைகளையெல்லாம் எல்லா இடத்திலும் அதிகமாக பாடி இருக்கின்றார். அதிகமான பாடல்கள் சாதகனுக்கு உகந்ததாக இருக்கின்றது. அந்த சாதனைகளை பற்றி சொல்லும் பொழுது இவர் என்ன செய்துள்ளார், இந்த உலகத்தை, உலகத்தில் உள்ள போக பொருள்களை நிந்தனை செய்திருக்கின்றார். ஒருவன் போகியாக இருக்கும் பொழுது எந்த போக பொருள்களை வர்ணித்து மயங்கி இருந்தானோ அவனே ஒரு காலத்தில் அறிவு வரும் பொழுது நிந்திப்பான். அந்த நிந்தனை இவர் செய்திருக்கின்றார். சரீர நிந்தனை, தன நிந்தனை, பொருள் சரீரம் இவைகளையெல்லாம் நன்கு நிந்தனை செய்திருக்கின்றார். நிந்தனை என்றால் திட்டுதல், இழிவாக பேசுதல். பிறகு லோக நிந்தனை என்றால் உலகத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் நிந்தித்தல். அடுத்த நிந்தனை ஆத்ம நிந்தா, தன்னையே அதிகமாக இகழ்ந்து பேசியிருக்கின்றார். பல இடங்களில் இவ்விதம் பேசியிருக்கின்றார். அதை நாம் ஆத்ம நிந்தனை என்று கூறலாம். ஆத்ம நிந்தனை என்றால் தன்னையே நொந்து கொள்ளுதல், தன்னையே இகழ்ந்து பேசுதல், நான் இவ்வளவு கீழ்த்தரமாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று அவர் பேசி இருக்கின்றார். அதிலிருந்தும் சில பாடல்களை நாம் இன்று பார்க்கலாம். பிறகு அதற்கு அடுத்ததாக இவர் தன்னை இழிவாக பேசி, பிறகு இவரே தான் தன்னுடைய மனநிலையில் உயர்ந்து ஒரு சாதகனாக இறைவனுக்கு பாத்திரமானதாகவும் பேசுகின்றார். பிறகு இறுதியில் என்ன செய்கின்றார், தான் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து குருவினுடைய கிருபையினால் இந்த ஞானத்தை அடைந்து இந்த ஞானத்தின் பலனையும் அடைந்து தான் ஒரு திருப்தனாக நான் ஒரு நிறைவடைந்தவனாகவும் இருக்கின்றேன் என்றும் இவர் பாடி இருக்கின்றார். இப்ப சாதகன் சாதகனை பற்றி பேசி அந்த சாதக நிலையில் தன்னை நிந்தித்து போக வஸ்துக்களை எல்லாம் நிந்தனை செய்து பிறகு இறுதியில் என்ன செய்துள்ளார், ஒரு சித்த புருஷன் சாதனையெல்லாம் செய்து கடந்து மன நிறைவை அடைந்தவன் எப்படி இருப்பான் என்ற இடத்தில் தான் அப்படி இருப்பதாக பாடி இருக்கின்றார். அதை நாம் என்ன சொல்லலாம், ஆத்ம திருப்திகி என்று சொல்லலாம். இப்ப என்னென்னலாம் பண்ணியிருக்கார், ஆத்ம நிந்தனை பண்ணார், முதல்ல லோக நிந்தனை உலகத்தை நிந்தித்தார், பிறகு ஆத்ம நிந்தனை தன்னை நிந்தித்தார், பிறகு அவரே ஆத்ம திருப்தியை தன்னுடைய திருப்தியை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். எப்பொழுது திருப்தியை வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்தியுள்ளார் என்றால், சாதனைகளையெல்லாம் செய்து அவர் சித்த புருஷனானவுடன், சாதன அவஸ்தையிலிருந்து அவர் சாத்தியத்தை அடைந்து சித்தனானவுடன் அவர் மனதில் அடைந்த நிறைவை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்படி வெளிப்படுத்திய இடம்தான் ஆனந்த கழிப்பு என்ற பகுதி. ஆனந்த கழிப்புல நம்ம எந்த இடத்தை பார்க்கிறோம், அவர் சாதனைகளையெல்லாம் கடந்து தான் இந்த பேற்றை அடைந்தேன், இந்த ஒரு நிலையை அடைந்தேன் என்று மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துகின்ற கடைசி நிலை, அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இப்படி தாய்மானவருடைய பாடல்களை நாம் பார்த்தால், இந்த பாடல்களில் இஷ்ட தேவதை பற்றிய பாடல்கள், அதாவது சில தேவதைகள், பிறகு சகுண பிரம்ம வர்ணனம், அனைத்தும் ஈஸ்வர சுரூபம் என்ற வர்ணனை, மூன்றாவது நிர்குண பிரம்ம வர்ணனை, உபனிஷத்துக்களில் எதை நாம் அறிய வேண்டுமோ மாயையெல்லாம் கடந்து நிர்குணமாக இருக்கின்ற சுத்த பிரம்மத்தினுடைய இலக்கணங்கள், பிறகு சாதனைகள், ஒரு சாதகன் என்னென்ன சாதனைகளை கையாள வேண்டும் என்ற இடம், அந்த இடத்தில் அவர் லோகத்தை நிந்தித்துள்ளார், போக பொருள்களை நிந்தித்துள்ளார், பிறகு தன்னை நிந்தித்துள்ளார், பிறகு தான் இறைவனுடைய பேற்றை அடைந்ததாக கூறி இறுதியில் சித்த புருஷனுடைய வர்ணனை, ஒரு சித்தன் சாதனையெல்லாம் செய்து கடந்தவன் என்ன நிறைவை அடைகின்றான் அதையும் இவர் வர்ணித்துள்ளார். இதுதான் அவருடைய பாடல்களில் அமைந்த கருத்துக்கள், அமைந்துள்ள கருத்துக்கள். இதில் லோக நிந்தை தன்னை நிந்திப்பது அதிகமாக இருக்கின்ற, அதெல்லாம் ஏன், அதனுடைய அவசியம் என்ன என்றெல்லாம் இன்று நாம் பார்க்க போகின்றோம். பிறகு அடுத்த கருத்துக்கு வந்தால், இந்த தாயுமானவர் பாடல்களை படிப்பதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும். இந்த பாடல்கள் ஒரு தத்துவத்தை நிர்ணயம் செய்ய எழுதப்பட்டது அல்ல. இப்ப சில நூல்கள் இருக்கிறது என்றால், அந்த நூல்கள் இதுதான் மேலான தத்துவம் என்று நிலைநாட்ட எழுதப்படும். இப்ப விவேக சூடாமணி என்று எடுத்துக்கொண்டால் நாம் பார்த்து முடித்தோம், இதில் இதுதான் மைய கருத்து என்று படிப்படியாக சென்று நிலைநாட்டப்பட்டிருக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்திலும் இந்த தத்துவத்தை நிர்ணயிப்பதற்காகவே அந்த நூல்கள் எழுதப்பட்டிருக்கும். சைவ சித்தாந்தத்திலும் அவர்களுடைய சித்தாந்தத்தை நிலைநாட்ட சில நூல்கள் இருக்கின்றது, அது படிப்படியாக அந்த நூல்கள் எழுதப்பட்டு இதுதான் முடிவு என்று சொல்லப்படும். தாயுமானவர் அப்படி ஒன்றை நிலைநாட்ட இந்த பாடல்களை எழுதவில்லை. அவர் ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி வரை அவருடைய வாழ்க்கையையே பாடல்களாக நமக்கு கொடுத்துள்ளார். ஆகவே இந்த பாடல்கள் அவருடைய வாழ்க்கைதான் பாடல்களில் பிரதிபிம்பிக்கின்றது. இதில் வந்து ஒரு தத்துவத்தை அவர் நிலைநாட்டவில்லை. அதனால்தான் இந்த தாயுமானவருடைய பாடல்களை அத்வைதத்தை பின்பற்றுபவர்களும் பயன்படுத்துகிறார்கள். முப்பொருள் உண்மை என்று சைவ சித்தாந்தத்தை, துவைதம்தான் சத்தியம் என்று சொல்பவர்களும் இந்த பாடல்களை எடுத்துக்கொள்கிறார்கள், எடுத்துக்கொண்டு சொல்கிறார்கள் அவர் சைவ சித்தாந்தத்தை தான் சொன்னார் என்று. அத்வைதிகள் எடுத்துக்கொண்டு சொல்கிறார்கள் அவர் அத்வைதத்தை தான் பேசினார். அதே போல் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவர்களுடைய பாடல்கள் ஒரு தத்துவத்தை நிலைநாட்ட அல்ல, அவர்களுடைய உணர்வை அதில் வெளிப்படுத்தினார்கள், அவர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்திய பாடல்கள். ஆகவே இதை வைத்து கொண்டு நாம் இதுதான் இவர் பேசினார் என்ற தத்துவத்தை யாரும் நிலைநாட்ட கூடாது. நமக்கு பிடித்திருந்தால் பயன்படுத்தலாம், அவ்வளவுதான். ஆனால் தத்துவத்தை நிர்ணயம் செய்ய அல்ல. பிறகு எவருடைய சொல் நம்மை உற்சாகப்படுத்தும் என்றால், எவர் அந்த சொல்படி இருந்து சொல்கிறாரோ அந்த சொல்தான் நம்மை உற்சாகப்படுத்தும். தாயுமானவர் பேசிய ஒவ்வொரு சொல்லும் அவர் உணர்ந்து அதன்படி இருந்து சொல்லி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்னும் இவருடைய பாடல்கள் தொடர்கிறது, தொடரவும் போகின்றது. அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்திலிருந்து வருகின்ற சொல் நம்மை உற்சாகப்படுத்த நன்கு பயன்படும். ஆகவே ஒரு தத்துவத்தை நிர்ணயிக்க இந்த பாடல்களை நாம் பயன்படுத்தக்கூடாது, ஆனால் நம்மை உற்சாகப்படுத்த இந்த பாடல்களெல்லாம் நன்கு நமக்கு பயன்படும். பிறகு எப்படியெல்லாம் இது பயன்படும் என்று நாம் பிறகும் பார்க்கலாம். பிறகு இந்த தாயுமானவர் பாடல் ஒரு உபதேசத்துக்கு, ஒரு வகுப்புக்கு நேரடியாக அதிகம் பயன்பட, காரணம் வேதாந்த வகுப்பை முறையாக எடுக்க வேண்டுமென்றால் அதற்கென்று நூல்கள் இருக்கின்றன. இப்ப இந்த நூல்கள் எப்படி பயன்படும் என்றால், இது நம்மை உற்சாகப்படுத்த ஆங்காங்கு சில கருத்துக்கள் கொட்டேஷன் என்று சொல்வார்கள், அதற்கு இது பயன்படும். இருந்தாலும் நாம் என்ன செய்திருக்கின்றோம், ஆனந்த கழிப்பை தேர்ந்தெடுத்து அதில் வேதாந்த கருத்துக்களை சேர்த்து ஒரு வேதாந்த நூலாகவும் நம்மை உற்சாகப்படுத்துகின்ற வகுப்பாகவும் சேர்த்து பார்க்க இருக்கின்றோம். வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் இவர் எழுதிய பாடல்கள்ல நாம் நுழைத்து அதை ஒரு பூர்ணமாக நாம் பார்க்க திட்டமிட்டு இருக்கின்றோம். இனி நமக்கு சில சந்தேகம் வரலாம், இந்த தாய்மானவர் பாடலை படிக்கும் பொழுது எதற்கு இவர் இந்த உலகத்தை தன்னையெல்லாம் இவ்வளவு தூரம் நிந்திக்க வேண்டும், திட்ட வேண்டும், இவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் உலகத்தின் மீதும் தன் மீதும் என்றெல்லாம் நமக்கு சந்தேகம் வரலாம். பிறகு அவ்விதம் நிந்திப்பதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அதையெல்லாம் படிக்கிறதுனால எந்த அளவுக்கு நாம் உற்சாகம் அடைவோம் என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். அதை தெளிவுபடுத்த வேண்டுமென்றால் நமக்கு ஒரு அறிவு தேவை. அது என்ன அறிவு என்றால், ஒரு மனிதன் ஆரம்பத்திலிருந்து மோக்ஷத்தை அடையும் வரை என்னென்ன பாதைகளை கடந்து செல்கின்றான் என்ற அறிவு நமக்கு தேவை. அதை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இப்பொழுது என்ன கருத்துக்குள் நாம் செல்கின்றோம், ஒரு சாதகன் ஆரம்பத்திலிருந்து ஒன்றும் தெரியாத நிலையிலிருந்து என்னென்ன படிகளை கடந்து இறுதியாக மோக்ஷத்துக்கு செல்கின்றான், அந்த மோக்ஷ மார்க்கத்தை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். இப்போ ஒருவன் வந்து கல்லூரியில படிச்சு ஒரு பெரிய டிகிரி முடிச்சிருக்கான்னு சொன்னா நமக்கு தெரியும் அவன் எப்படி வந்திருக்கா, எல்கேஜி பேபி கிளாஸ்ல இருந்து அவன் எப்படி படிப்படியாக வந்து இந்த அறிவுடன் இருக்கின்றான்னு தெரியறது போல, ஞான நிஷ்டை அடைந்து ஆனந்த கழிப்பை கூறுகின்ற தாயுமானவர் என்னென்ன படிகளை கடந்து வந்தார் என்று நாம் பார்க்க வேண்டும். காரணம் என்ன, இவருடைய பாடல்கள் இவருடைய பாதை, இவர் எந்த பாதையை கடந்து வந்தாரோ அதை இவர் பாடலாக எழுதியிருக்கின்றார். ஆகவே இப்பொழுது பொதுவாக ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை ஆரம்பித்து அல்லது ஆரம்பிக்க வேண்டும், எந்த பாதை வழியாக இவன் பயணம் செய்கின்றான். ஆகவே இப்பொழுது நம்முடைய தலைப்பு என்னவென்றால் ஆன்மீக பயணம், ஆன்மீக பயணம் எப்படி நடைபெறுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம இந்த பயணத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கோம், இனி எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் என்பது நமக்கு தெரியும். இப்ப அந்த கருத்துக்கு இப்பொழுது நாம் வருகின்றோம். முதலில் மனிதர்களை நாம் எப்படி பிரிக்கின்றோம், விஷயி என்று பிரிக்கின்றோம். விஷயி என்பது மனிதனை குறிக்கின்ற சொல். விஷயி என்றால் போகி என்று பொருள். போகத்தை நாடுபவன், விஷயத்தை நாடுபவன், விஷயானந்தத்தை நாடுபவன், விஷயி இன்பத்தை நாடுபவன் என்று பொருள். எல்லாம் அப்படித்தான, ஆரம்ப காலத்திலிருந்து இந்திரியத்தின் வழியாக இன்பத்தை நாடுபவர்களாக இருக்கிறார். யாரு இடமாவது சென்று உனக்கு என்ன லட்சியம் என்று கேட்டால் என்ன சொல்வார்கள்? சுகத்தை அனுபவிக்க வேண்டும், அதற்கு தகுந்த சாதனைகளை நான் அடைய வேண்டும் என்று விஷயிகளாக இருப்பார்கள். பணம் வேணும், பணம் எதற்குனா பணம் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் வாங்க பயன்படுகிறது. வீடு, பிறகு என்னென்ன சுகம் இருக்கின்றதோ அனைத்து சுகத்தையும் பணம் கொடுப்பதனால் பணம் லட்சியமாகின்றது. இப்படி விஷயி, இந்த விஷயி என்றால் போகி, போகத்தை நாடுபவன், அது ஆரம்பத்தில் இருக்கின்ற மனிதன். இந்த போகத்தை நாடுபவனை நாம் இரண்டாக பிரிக்கின்றோம். ஃபர்ஸ்ட் வந்து விஷயி, விஷயினா போகத்தை நாடுபவன். அந்த போகத்தை நாடுபவனை ரெண்டு கேட்டகரியில போடுறோம். முதல் பகுதி யார் என்றால் தர்ம அனனுசாரி என்று சொல்லப்படுகிறது. தர்ம அனனுசாரி என்றால் தர்மத்தை பின்பற்றாதவன், தர்மப்படி போகத்தை நாடாதவன். அனுசாரினா பின்பற்றுபவன், அனனுசாரினா தர்மத்தை பின்பற்றாதவன். இவன் போகத்தை அனுபவிக்க விரும்புகின்றான். இவனுடைய கொள்கை என்னவென்றால் நியாயப்படி தர்மப்படி இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, எப்படியோ போகத்தை அனுபவிக்க, அதற்கான மார்க்கம் தர்மம் எல்லாம் கிடையாது. என்ன சொல்வார்கள் தெரியுமோ? நேர்மையா இருந்தா பொழைக்க முடியாது, உண்மையெல்லாம் பேசினா இந்த காலத்துல வாழ முடியாது. அதனால என்னன்னா, நான் தர்மத்தை காம்ப்ரமைஸ் பண்றேன், எனக்கு தர்மம் முக்கியம் இல்ல, நல்லது முக்கியம் இல்ல. என்ன முக்கியம்னா லட்சியமான போகம்தான், இன்பம்தான் முக்கியம். அந்த போகம் காட்சி பொருளாக இருக்கலாம், கேட்கிற பொருளா இருக்கலாம், சுவைக்கிற பொருளா இருக்கலாம், எல்லா விதத்திலையும் எனக்கு சுகம் முக்கியம். அது எப்படி வருதுங்கிறத பத்தி எனக்கு முக்கியமே இல்லை என்று தர்மத்தை விட்டு போகத்தை நாடுபவன் ஒரு விதமான போகிகள் அல்லது விஷயி. இரண்டாவது விதமானவன் தர்ம அனுசாரி. அனுசாரி என்றால் பின்பற்றுபவன், தர்ம அனுசாரி என்றால் தர்மத்தை பின்பற்றுபவன். இந்த தர்மத்தை பின்பற்றுபவன் அவனுக்கும் போகம்தான் முக்கியம், இன்பமா வாழணும், சௌக்கியமா இருக்கணும், சுகமா இருக்கணும். ஆனால் அவன் என்ன செய்கின்றான், அந்த சுகத்தை நான் தர்மப்படிதான் ஈட்டுவேன், தர்மப்படிதான் அந்த பொருள்களை நான் சேகரிப்பேன் என்று தர்மத்தினுள் வழியில் போகத்தை அனுபவிப்பவன். இப்ப எவ்வளவோ பேர் கோயிலுக்கு செல்கிறார்கள், பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். எவ்வளவு பேர் எனக்கு ஞானம் வேணும், நீ வேணும்னு பிரார்த்தனை செய்கிறார்கள். எல்லாருக்குமே காமிய பிரார்த்தனை தான். வேதமே காமிய கர்மங்கள் பல சொல்லி இருக்கின்ற, உனக்கு இந்த பலன் வேண்டுமா, இந்த யாகத்தை செய் என்று கர்மகாண்டம் முழுவதுமே காமியமாகத்தான் இருக்கின்றது. எந்த புஸ்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள், இந்த பாராயணம் செய்தால் இந்த பலன் கிடைக்கும். எல்லாம் என்னன்னா தர்மத்தின் வழியாக எதை அடைதல், போகத்தை அடைதல், இன்பத்தை அடைதல். இப்படி விஷயி ஆக இருப்பவர்கள் போகத்தை குறிக்கோளாக கொள்கின்ற மனிதர்களை நாம் இரண்டாக பிரிக்கலாம். தர்மத்திற்கு உட்பட்டு போகத்தை அனுபவிப்பவர்கள், அதாவது காமிய கர்மத்தை செய்பவர்கள் நியாயப்படி, பிறகு தர்மத்தை துறந்து தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், நியாயம் நேர்மை சத்தியம் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் போகத்தையே லட்சியமாக ஏதோ ஒரு வழியில் போகம் வந்தால் சரி என்று தர்மத்தை பின்பற்றாதவர்கள் என்று பிரிக்கின்றோம்.